இல்ல அது ஸ்டடி பண்ண வருவாங்க, ஏதாவது புறதைட்டு பண்ண வருவாங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு விளக்கு மாத்தாலும் அடிக்க வேணாம். நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க? இந்த காலேஜுக்கு டூர் எல்லாம் கொண்டு போறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு அசிங்க அனாச்சாரம் ஆபாசம் நடக்குது தெரியுமா? அங்க இருந்தா முசிபத்தே ஆரம்பிக்குது. இன்றைக்கு நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு வர்ற செய்திகளை பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. என்ன ஒரு காலேஜ் பையன் மெட்ராஸ்ல கூட்டிட்டு போனான், அலிம்சா நீங்க வந்தே ஆகணும்னா ஒத்த காலில் நின்னா, என்னப்பா சொல்ற நீங்க வந்து ஆகணும் அலிம்சா நீங்க வாங்கன்னா, ஒன்னும் செய்ய மாட்டேன், உங்களை கார்ல கூட்டிட்டு போவேன், காரு ஜன்னல பாதி இறக்கி வச்சிருப்பேன், எங்க காலேஜ் முஸ்லீம் காலேஜ், 70% முஸ்லீம் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க அலிம்சா, எங்க காலேஜ் பக்கத்துல உள்ள வரிசையா பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இப்ப பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை புர்கா போட்ட பொம்பளை பிள்ளைங்களும் நான் முஸ்லீம் பசங்களோட கொஞ்சி குழாவிட்டு இருக்கு பாருங்க அலிம்சா, இதான் நிலைமை சொல்லி. புர்கா இருக்கு, நான் சொன்ன மாதிரி புர்கா போயிருச்சு முடிஞ்சா, நான் முஸ்லீம் பசங்களோட கொஞ்சம் குலாவிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அட்டடிச்சுட்டு இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, 7, 6, 7, 8, 9, 10 முடிச்சோம், பினிஷ். கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல போப்பாங்க, அப்புறம் சிரிப்பாங்க, அப்புறம் ஹாய் சொல்லுவாங்க, அப்புறம் ஹவாரியும் சொல்லுவாங்க, அப்புறம் போன் நம்பரை பரிமாறிப்பாங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த காட்டு தீ பரவுது, எப்படி பரவும் காட்டு தீ? தீயுடைய ஆரம்பம் எப்படிங்க இருக்கும்? ஒரு பொறி, அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஸ்பார்க், ஜஸ்ட் ஏ ஸ்பார்க், முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பத்திக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது எப்படின்னு சொன்னா, பஞ்சையும் நெருப்பையும் ஒன்னா வைக்கிறது சொன்னாங்க. என்ன பாய், என்ன ஆகும்? அவ்வளவுதான் முடிச்சு. எப்படி பத்தம் அணைக்க முடியுமா? நல்லா பாதுகாக்கணும். வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதா. ஆண்கள்ட்டையும் ஒழுக்கம் இருக்கணும், பெண்கள்ட்டையும். பிள்ளைகள்ட்ட முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அப்பதான் குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? அப்பதான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், அந்த குடும்பம் தான் வெற்றியான குடும்பம். முல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் முல் ஹாஃபிதா. அடுத்து வஸ்ஸாகிரீன அல்லாஹ கசீரன் வஸ்ஸாகிரா, திக்ர் ஆண்களும் செய்யணும், பெண்களும் செய்யணும். என்னென்ன திக்ர் செய்யணும்? காலை மாலை திக்ர் செய்யணும், எல்லாரும் உட்கார்ந்து செய்யணும், நினைவூட்டணும். புரியுதா? குரான் ஓதுறது ஒரு திக்ரு, சாப்பிடும் பொழுது இந்த திக்ரை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கணும், எல்லாரும் சொல்லணும், சாப்பிட்டு முடிச்சவனும் ஓதக்கூடிய துவா. புரியுதா? அப்புறம் தூங்க போகும்போது உள்ள திக்ரு துவாக்கள், எந்திரிச்சவனை சொல்லித்தரது, அதான் திக்ரு, அல்லாஹ்வுடைய திக்ரு. ஒரு ஊருக்கு போயிருந்தோம், பள்ளிவாசல தொழும்போது எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு, தொழுது முடிச்சவனே சண்டைக்கு போயிட்டேன். ஏ அவன், நீங்க எல்லாம் யார் யா ஜமாத்து, என்ன யா ஜமாத்துன்னு சொல்லிட்டு, என்ன ஆளுங்க சார் இவ்வளவு கோவப்படுறீங்க, தொழுவ முடியாத பக்கத்து வீட்டுல என்ன பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, சொல்ல மாட்டீங்களா நீங்க போய், அதெல்லாம் தொழுது நேரத்தில் போடக்கூடாதுன்னு. அலிம்சா, காஃபி ஊடா இருந்தா சொல்லிடலாம், கேட்டுப்பாங்க, அது பாய் ஊடு அலிம்சா. என்ன சொன்னாங்க? நம்ம ஆளு ஊடுதான் அலிம்சா, நம்ம கரந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. பள்ளி வாசல தொழுதுகிட்டு இருக்கிறோம், வீட்டில் டிவியில சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவு சத்தமா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பள்ளிவாச பக்கத்தில் வீடை தேடுங்க, பாங்கு சத்தம் கேட்குது. இன்னைக்கு பள்ளிவாசல இருந்து என்ன சத்தம் கேட்குது? நமக்கு சைத்தான் சத்தம் கேட்குது. ரொம்ப பேர் பாருங்க, செல்போன் வச்சிருப்பாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாது, பள்ளிக்குள்ளார வரும்போது சைலண்ட்ல பண்ண தெரியாது, ரிங் டோன் வந்துச்சுன்னா முடிஞ்சு பத்தி சைத்தானா இபிலிசா மலக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வந்து பக்கத்தில் தொழுகிறவன், மேடம் சொல்றது புரியுதா? பக்கத்தில் தொழுகிறவரு அப்துல்லாவா சைத்தானான்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய செல்போன்ல வர்ற மியூசிக்க வச்சு, செல்போன்ல வர்ற பாட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவர் யாருன்னு சொல்லிட்டு. அவருடைய மொத்த ஹிஸ்டரியே டேட்டாவை ஆகிய கொடுத்துடணும். அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதா? அல்லாஹ் சொன்னா இப்படி நீங்க இருந்தா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ரன் அதீமா, உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கிறான், மகத்தான கூலியை வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? இப்ப இந்த வசனங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கு பிறகுதான் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஓகேவா? இப்ப இன்ஷால்லா டீ கொடுத்துருங்க. இந்த வசனங்களை இப்ப எத்தனை வசனம் முடிச்சிருக்கோம்? 28-35 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கு பிறகுதான் நம்ம இன்ஷால்லா, ஆமா, இது வந்து முன்னுரை முடிஞ்சிருக்கு. புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ربي زدني علما. கணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் குடும்பம் அது இம்மை மறுமை வெற்றியை எப்படி அடையும்? ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான நர்பாக்கியம் பெற்ற குடும்பமாக எப்போது உருவாகும் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பேசி வருகிறோம். அதில் சூரத்துல் அஹ்சாபுடைய 28 வசனத்திலிருந்து 35 வசனம் வரை பல விஷயங்களை பார்த்தோம். நம்முடைய வீடுகளை நாம் எப்படி கட்டமைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நிம்மதி, நம்முடைய மகிழ்ச்சி இருக்கும். சரியா? குடும்பத்தை கட்டமைப்பதென்றால் யார் கட்டமைக்கிறது? பெற்றோர், கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலியை அவங்க உருவாக்கணும். புரியுதா? சரி, இப்ப இந்த ஒரு சின்ன அமர்வுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதுனால சுருக்கமா பார்த்துக்கிட்டு போவோம். கணவன் மனைவி, அதாவது பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, அவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தையோட கூட்டு குடும்பமா இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து. புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம், இது வந்து குறைந்தபட்சம், பேசுறது எல்லாமே ரொம்ப மினிமம் லெவல். வீக்லி ஒன்ஸ், வாரத்திற்கு ஒரு முறையாவது இன் டீடைல் கொஞ்சம் விரிவா உட்கார்ந்து குர்ஆன் மஜ்லிஸ உண்டாக்கணும். மஜ்லிசுல் குர்ஆன் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் உள்ள எல்லாரும் அதில் கலந்துகிற மாதிரி ஒரு குர்ஆன் மஜ்லிஸ உருவாக்கணும். நான் முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம்னா ஏதோ நான் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு வந்தேன்னு நினைக்காதீங்க. மார்க்கத்துடைய பெரிய பெரிய அறிஞர்கள் இது விஷயமா பலகாலமா குடும்பத்தை வந்து அவங்க பார்த்தவங்க, சமுதாயத்தில் வந்து அவங்க பலவிதமான சந்திப்புகளை நடத்தினவங்க, குர்ஆன் ஹதீஸுடைய ஆழ்ந்த கல்வி உள்ளவர்கள், குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்தில் ஆதாரங்களோட அவங்க தொகுத்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது வாரத்தில் ஒரு முறையாவது குர்ஆன் மஜ்லிஸை ஏற்பாடு பண்ணி அதுல வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உட்கார்ந்து அன்றைக்கு ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு, அது ஒரு பெரிய அத்தியாயத்திலிருந்து சில வசனங்களா இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய அத்தியாயமா இருக்கலாம், எடுத்துக்கொண்டு அந்த அத்தியாயத்தை அரபியில எல்லாரும் ஓதுறது, யார் ஓத தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது, அதுக்கு பிறகு அதனுடைய தர்ஜமாவை, அதனுடைய மொழிபெயர்ப்ப எல்லாரும் படிக்கிறது, ஒரே மொழிபெயர்ப்ப எல்லாரும் வாசிக்கிறது. இப்ப சூரத்துல் இக்லாசா எல்லாரும் ஓதணும் அதனுடைய அரபியை. அதுக்கு பிறகு அந்த தர்ஜமாவை எல்லாரும் படிக்கணும். ஒரு ஒருத்தரா ஒருத்தங்க படிக்கும்போது எல்லாரும் கவனமா கேட்கறது. அதுக்கு பிறகு அந்த சூறால அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருக்கிறான், நம்ம இடத்துல ஒரு தப்சீர் இருந்தா அந்த தப்சீருடைய துணையோட, அல்லது அந்த சூறாவை பற்றி மார்க்க அறிஞர்கள் பேசின ஆடியோ சிடிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கொண்டு, என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த அத்தியாயத்தில் என்ன படிப்பினைகள் பாடங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வந்து அப்புறம் எல்லாரும் சொன்னதையும் சேர்த்து மொத்தமா வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்க அது சம்பந்தமா பேசி நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துறது. குர்ஆனை போன்று வேறு ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை உள்ளங்களை பண்படுத்துவதற்கு. புரியல உங்களுக்கு? குர்ஆனுக்கு ஈக்குவலா தெர் இஸ் நோ எனி அதர் புக் டு மேக் யுவர் சாஃப்ட் கைண்ட்னஸ் யுவர் ஹார்ட் கைண்ட் அண்ட் சாஃப்ட். புரியுதா? உங்க உள்ளத்தை மென்மையாக்குறதுக்கு இலகுவாக்குறதுக்கு குர்ஆனுக்கு சமமாக இன்னொரு புத்தகம் கிடையாது. உமருடைய உள்ளத்தையும் புரிஞ்சிருச்சு எது? குர்ஆன். இன்னும் பெரிய பெரிய கல் நெஞ்சம் உள்ள காஃபிர்களின் நெஞ்சங்களை எல்லாம் பிளந்து ஈமானிய ஒளியை புகுத்தியது அல்லாஹுடைய கலாம் குர்ஆன். சரியா? அவர் சம்பவம் சொல்றேன், சிங்கப்பூர்ல நடந்த சம்பவம் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர் நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல, பார்க்காம இருக்கிறது கூட நல்லதுதான். என்ன அங்க எப்படின்னு சொன்னா, இந்த மெட்டீரியல் லைஃப் மேல ரொம்ப மோகம் அவங்களுக்கு. மெட்டீரியல் லைஃப் இருக்குல்ல, வாழ்க்கை வந்து ரொம்ப லக்ஸுரியா இருக்கணும், கம்ஃபர்டா இருக்கணும், ரொம்ப வந்து எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கணும், எல்லாமே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காசு பணத்தின் மேல ரொம்ப பெருமை, ரொம்ப வந்து அவங்களுக்கு அது மேல மோகம், ரொம்ப எப்போதுமே மாடர்னா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும் எல்லாமே. அப்ப வந்து அந்த காலத்துல வந்து இந்த வாக்மேன்லாம் வந்து பாருங்க, வாக்மேன் வந்து சிங்கப்பூரின்னு சொன்னாலே அவங்க பேண்ட் போட்டு இன் பண்ணி வாக்மேன் ஒண்ணு இப்படி சொருவி ஏர்போன் தூக்கி இப்படி மாட்டிருக்கணும். வாக்மேன் வைக்காதனும் வந்து காது செவிடா இருக்கணும், அப்பதான் வாக்மேன் அது வாக்மேன் மாட்டிருக்கணும். அப்புறம் பேஜர் வந்துச்சு, பேஜர் ஒண்ணு இந்த பக்கம் மாட்டிருக்கணும். அப்புறம் மொபைல் போன் வந்துச்சு, அது ஒண்ணு இந்த பக்கம் மாட்டிருக்கணும். இந்த மூணும் மாட்டிருக்கணும் டிப் டாப்பா. புரியுதா? எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுட்டு இருப்பானு சிங்கப்பூர்கார, 24 மணி நேரமும் மாட்டு பொழுது. அது போக மிச்ச மீதி கேசட் வருதா, அதை வேற அதுல போட்டு வச்சுப்பான். அதுல ஏதாச்சும் எங்கேயாச்சும் நெட்ஒர்க் அந்த எஃப்எம் எடுக்காத இடத்துல போயிட்டா குறை குறை அடிச்சுன்னா உடனே இதை பிளே பண்ணிடும். ஆக கூடி பாட்டு கேட்காம இருக்க மாட்டானு. நான் ஒரு இடத்துல வேலை செய்ய போனேன், அங்க பார்த்தா என்னோட பழக்கமான ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஆனா எப்ப பார்த்தாலும் எப்ப கூட பாட்டு. தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னா, நீங்க போங்களேன், போங்களேன், இந்த கொஞ்சம் வேலை இருக்கு விடுங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், வச்சு வச்சு பார்த்தேன், நம்ம பயம்லாம் பண்ணி பார்த்து ஒண்ணும் கேட்க எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு, சரிதா முஃப்தி சாப், சரிதா அப்படிம்பாரு. தொழுகை கூப்பிட்டா போங்க நம்பர். எனக்கா மண்டையை பிச்சுக்கிட்டு, என்னடா இவரோட எப்படா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண. ஒரு நாள் என் இன்னொரு ஃப்ரெண்டு கடைக்கு போயிருந்தேன், அப்பதான் வந்து இந்த குர்ஆன் MP3, சரி குர்ஆன் கேசட்டு தமிழும் அரபியும் சேர்ந்தது. என் நண்பர் தான் சிங்கப்பூர்ல போட்டார், ஐமான் அரபியும் தமிழும் சேர்ந்து அரபி ஓத அப்புறம் தமிழ்ல வரும் பாத்தீங்கன்னா கேசட்டு. இப்ப எல்லாம் CD MP3 எல்லாம் வந்துருச்சு. அது அப்பதான் அவரு தான் அங்கிருந்து துபாயில இருந்ததை கொண்டு வந்து சிங்கப்பூர்ல வெளியிட்டு இருந்தேன். பார்த்த உடனே அதுல ஒரு கேசட்டை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட வந்து, எங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க, புரியுது, எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க. என்ன ஃபேவர் பண்ணுங்க? என்னென்னமோ கேக்குறீங்கல்ல, இந்த கேசட்டை மட்டும் ஒரு தடவை இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கேளுங்க. சரி முஃப்தி சாப்பிடு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதே போல வீட்டுக்கு அவங்க எல்லாம் பஸ் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனே டக்குன்னு மாட்டிடுவாங்க. இதை தூக்கி அதை தூக்கி எடுத்து போட்டு இதை தூக்கி போட்டு காதல போட்டு மாட்டினார்கள்ஜி. 25 நிமிஷம் அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்காரு. 25 நிமிஷம்னா நீங்க வந்து இங்க இருந்து உங்க பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு 25 நிமிஷம் ஆயிடும். இந்த ஊர்ல அந்த ஊர்ல 25 நிமிஷம்னா 40 கிலோமீட்டர். புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? இந்த ஊர்ல 2 கிலோமீட்டர் போறதுக்கு 25 நிமிஷம் ஆயிடும். என்ன விளங்குச்சுனா இல்லையா? வீட்டுக்கு போய் சேர்ந்தாரா இல்லையா? சேர்ந்த உடனே அல்லாஹு தாலா பாருங்க, ஓனாரு இருந்த கேசட்டெல்லாம் உடைச்சாரு. என்ன என்னென்ன சினிமா சம்பந்தப்பட்டது இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சாரு. அடுத்த நாள் கடைக்கு வந்தாரு, காமா இருந்தாரு. லோகர் துறைக்கு நேரம் ஆயிடுச்சு, மிஸ்ஸா வாங்க லோகர் துறைக்கு போனாரு. என்ன சொன்னாரு, முஸ்திசா வாங்க. நான் சொன்னேன் வாங்க சொல்றதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு. இல்ல இல்ல முன்னாடியே போயிடும் வாங்கிட்டாரு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மாற்றம் பாருங்க, என்ன மாற்றம், எது மாற்றுச்சு. அந்த குர்ஆன் 25 நிமிஷம் அவர் அதை கேட்டாரு பாருங்க. ரப்புடைய கலாம் ஒளிச்சு அதனுடைய அர்த்தம் அவருடைய கல்வ அப்படியே ஆகிறது கொண்டு போச்சு. நீ மௌத்தானா என்ன ஆகும், உன்னுடைய இந்த ஆடம்பர வாழ்க்கை எதற்கு, அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையில் மயங்கி விடாதே, வறுமையை பயந்து கொள்ள மாட்டாயா. இந்த வசனங்கள் நேர கல்புல போய் அப்படியே போய் தாக்க ஆரம்பிச்சுன்னு சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு தொழுகையை இபாதத்த தீன வீட்டை வந்து இந்த எல்லா விதமான அசுத்தங்கள் இருந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தும் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம வந்து குர்ஆன நம்முடைய வீடுகள்ல ஹயாத்தாகும் குர்ஆன, புரியுதுங்களா. அதுல வந்து ஒரு முறை வந்து இந்த குர்ஆனை பற்றிய டிஸ்கஷன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்ப பாருங்க இத்தனை பேர் இருக்காங்க, நான் கேட்டேன்னு வச்சுங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. ஒரு சூராவுக்கு பேரை சொல்லி அர்த்தத்தை கேட்டாலும் தெரியாது, அர்த்தத்தை சொல்லி அதுக்கு அரபியில கேட்டாலும் தெரியாது, ஒரு சூராவை சொல்லி அது எத்தனாவது சூரான்னு கேட்டாலும் தெரியாது. பெரும்பாலும் 90% முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு இதே. இது ஒரு கிறிஸ்டின் சர்ச்சில் இருக்கக்கூடிய 10 வயசு புள்ளைய கூட்டிட்டு வாங்க, பைபிள்ல உள்ள அத்தனை அத்தியாயத்தின் தலைகீழ சொல்லுவான். என்ன கனிபாய் என்னோட வேணா வாங்க, நான் சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன். சர்ச்சில் உள்ள ஒரு 10 வயசு பையன் பைபிள்ல உள்ள அத்தனை அத்தியாயத்தின் தலைகீழ சொல்லுவான், அத்தனை அத்தியாயத்துடைய பேரையும், எந்த அத்தியாயம் எத்தனாவது நம்பர்னு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு சூராக்கு பேரை சொல்லி அர்த்தம் கேளுங்க, நீங்க நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க, யாரையாவது மாட்டிப்போம். என்ன உபாய் வாட், நம்ம பிள்ளைங்கள நாம தாங்க வீணடிச்சோம். நம்ம பிள்ளைங்கள வாரத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட நம்ம அல்லாஹ்வுடைய கலாமுக்கு நம்ம கொடுக்கலன்னா பிள்ளைங்களோட, அப்புறம் எதுக்கு குர்ஆன் வீட்டில் இருக்கு, எதுக்கு நம்ம இந்த குர்ஆனை வந்து நம்முடைய வேதம் சொல்றோம். சுப்ஹானல்லாஹ், வெறும் பாத்தியா வருது மட்டுமா, புரியுதா. சரி அடுத்து பாருங்க, எவ்ரிடே ஒரு ஆயத்தை அல்லது ரெண்டு ஆயத்தை யாருக்கு எவ்வளவு முடியுதோ மனப்பாடம் பண்ணணும், அதை ஈவினிங்லயோ அல்லது அடுத்த நாள் காலையிலேயோ ஒப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்முடைய வீட்டுக்குள்ளார கொண்டு வரணும். இப்படி திட்டத்தை கொண்டு வந்தா எல்லாரும் வீட்டிலையும் ஹாஃபிதுகள் உருவாகிடுவாங்க. இப்ப நம்முடைய பெண்கள் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் செலவு பண்றாங்களா சமைக்கிறதுக்கு, குறைஞ்சது ஒரு 5 hours சமைக்கிறதுன்னு சொன்னா சமைக்கிறது அது சம்பந்தப்பட்டது எல்லாமே கழுவுறது வைக்கிறது ஒண்ணும் இல்ல. குர்ஆனை பார்த்து இப்ப அது கூட தேவையில்லை, ரொம்ப ஈஸியா போச்சு. கம்ப்யூட்டர் தான் பிரிண்ட் அவுட் வந்துடும். உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் பெருசா அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு அவங்க சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதை ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 2 ஆயத்து மனப்பாடம் பண்ணிட்டாங்களா, 10 நாள் செஞ்சாங்கன்னா 20 ஆயத்து மனப்பாடம் ஆயிடுச்சா, 288 வசனமா, 286 வசனமா முடிஞ்சு. எத்தனை நாள்ல மனப்பாடம் பண்ணிடலாம், ஒரு நாளைக்கு 2 வசனம் பண்ணி மனப்பாடம் பண்ணலாம். 140 நாள் சூரா பக்ரா மனப்பாடங்க. சூரா பக்ரா மனப்பாடம் பண்ணா சொர்க்கம் உங்களுக்கு கன்ஃபார்ம்ங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட வந்து சொல்லு அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பும் முதல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்யுங்கள், அது உங்களுக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வாதாடுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜஸ்ட் பெண்கள் அதுக்குன்னு மெனக்கடலை, என்னங்க அப்படி சமையல் செய்யும்போது எழுதி வச்சுட்டு அதை ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள், அலிஃப் லாம் மீம், அலிஃபுக்கு 10 எழுத்து, லாமுக்கு 10, மீமுக்கு 10, சவாபுக்கு சவாபு, ஆகிரத்துக்கு நன்மைக்கு நன்மை, குரான் மனப்பாடமாயிருச்சு, கல்பு விசாலமாயிருச்சு. அப்ப இந்த குரான் மனப்பா யாரா இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம வந்து ஹிப்ஸ் மதரசாக்கு தான் அனுப்பணும்னு இல்ல, உங்க பல நிர்பந்தங்கள் பல பேர் இருக்கலாம். வீட்டிலேயே நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தா குரான் ஹாஃபிஸ்களை ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து அல்லது ரெண்டு ஆயத்து, புரியுதா? அந்த ஆயத்துடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்குங்க குறைச்சிக்கோங்க. ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல எழுதி ஒட்டிருங்க, ஒரு போர்டு போட்டு போகும்போது வரும்போது மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த புதிய டெக்னாலஜியில எல்லாத்தையும் வசதியாக்கி கொடுக்குறான். ஒரு சாப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த ஆயத்தை 100 தடவை ஓத சொன்னா அது பாட்டு ஓதிக்கிட்டே இருக்கு, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை மனப்பாடம் பண்றது, சின்ன சின்ன ஹதீஸுகளை எடுத்து போர்ல எழுதி போடணும் பிள்ளைங்க. அஸ்ஸலாத்து மிஃதாஹுல் ஜன்னா, லா வது லா ஸலாத லிமன் லா வது அலஹு, புரியுதா? இன்னமல் அஅமாலு பின்னியாத், அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் எழுதி போடுங்க வீட்டுல. இதெல்லாம் சின்ன சின்ன முயற்சி தான். நம்ம வீட்டுல ஆலிம்களை இல்ம நம்ம இல்முதாரிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒன்னு மடமை இருக்கும் ஒரு மனுஷன்ட்ட, இல்லாட்டி அறிவு இருக்கும் இல்லையா? அறிவு வர வர அறியாம போய்கிட்டே இருக்கும். அறிவை கொண்டு வரலனா மடமை அறியாம இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அறிவு எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. அறிவு எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஹதீஸுடைய விளக்கத்தை எழுதி போட்டீங்களா, அப்புறமா அன்றைக்கு இரவு உட்கார்ந்து பிள்ளைங்களோட அதுக்கு பின்னாடி வரும் பொழுது அந்த ஹதீஸ பத்தி பேசணுமா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறத பத்தி, அப்படியே அவனுக்கு ஒழுக்கம் உருவாகிக்கிட்டே இருக்கும், தக்குவா உருவாகிக்கிட்டே இருக்கும். அவனுடைய பிரைட் லைஃப், அவனுடைய விஷன் கரெக்டா இருக்கும், அவனுடைய சிந்தனை எல்லாம் கிளீனா இருக்கும். நீங்க பாருங்க எவ்வளவு தெரியுமா மோசமா இருக்கு. இந்த வயசு பிள்ளைங்க எல்லாம் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா என்னமோ எத்தீம் அனாத தருதலைங்க மாதிரி, எல்லாம் ஒரு ஒரு தெருவுல 10 பேர் 5 பேர் 20 பேர் உட்காந்துக்கிறானுங்க செல்போனை வச்சுக்கிட்டு, எல்லாம் கூடி வந்து எத்தனை மணி வரைக்கும்? 9 மணி, 9:30, 10 மணி வரைக்கும். என்ன நடக்குதுன்னே வீட்டுல தெரியல. அதுல என்ன செய்யறானுவ? நம்ம அந்த பக்கமா போனோம்னா ஓடி போறானுவ எல்லாரும். என்ன நடக்குது? யாரு கவனிக்கிறா? யாரு கண்காணிக்கிறா? அப்ப ஏன் இதெல்லாம்? அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இப்படிப்பட்ட தர்பியத்தை அவங்களுக்கு கொடுக்காதனால தானே அந்த பிரச்சனை. அவனை வந்து பிரயோஜனமான உபயோகமான ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அவனை ஈடுபடுத்திருந்தா, உபயோகமற்ற அந்த விஷயத்திலிருந்து அவன் தன் நேரத்தை பாதுகாத்திருப்பான்ல, விளங்குதா இல்லையா? அவனை யூஸ்ஃபுல்லான ஒன்றில் அவனை ஈடுபடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒருத்த வந்து மாடு மேய்க்க போறான், ஒருத்த வந்து ஊர் சுத்திட்டு இருக்கான், ஏன் ஒழுங்கா அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சு தர்பியத்து பண்ணிருந்தா அவன் பள்ளிக்கூடத்து போய் படிச்சுட்டு இருப்பான். அவனை விட்டுறதுனால அவன் என்ன, அவன் வேற என்ன செய்ய முடியும்? நப்சு எப்படின்னு சொன்னா அதை எப்போதுமே நீங்க சும்மா விட்டீங்கன்னா அது ஊர்மையே தான் போகும். நம்ம நப்சுடைய இயற்கை எப்படி தெரியுமா? தெரியல. அதை நீங்க சும்மா விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஊர்மையே தான் போகும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினாங்கிறான். யார் கேட்டது துவா? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களது நப்சுகளின் தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாவல் தேடிக்கிறோம். ரப்பி அஈதுனி மின் ஷர்ரி நப்சி, என் ரப்பே என்னை எனது நப்சுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாகன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம எல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி ஈடுபடுத்தணும். இதுக்கு நிறைய நீங்க வழிகளை உண்டாக்கலாம். அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணும் பொழுது வாரத்துக்கு ஒரு தடவை அவங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறது சந்தோஷமா, அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கறது, புரியுது? இது சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு 50 ரூபா, ஒரு 20, ரொம்ப அதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய செலவு பண்ண நினைக்க வேணாம். கொஞ்சம் செலவுல மிச்சம் பண்ணி ஒரு பொருள், அந்த பிள்ளைங்களுக்கு அது உற்சாகத்தை உண்டாக்கும். சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க அவங்களுக்கு தேவை? அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விளையாட்டு சாமான், ஒரு பொருள், ஒரு அன்பளிப்பு, புரியுதா இல்லையா? இப்ப பிள்ளைய கடத்திட்டு போறவன் எப்படி கடத்திட்டு போறான்? அதுக்கு பிடிச்சமான ஒரு சாக்லேட்டை காட்ட உடனே அது பின்னாடியே போயிடுது பாவம் இல்லையா? நீங்க நல்லதுக்கு கொடுக்க மாட்டீங்க, நீ ஒருத்தன் கெட்டதுக்கு கொடுத்து அநியாயம் பண்ணி போயிடறான். அப்ப இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம போட்டிகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும், புரியுதுங்களா? அதே போல பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வீடுகள் பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், புரோகிராம்ஸ், சின்னது பெருசு எல்லாத்திலையுமே குடும்பத்தோட கலந்துக்கணும். அதுக்காக நேரம் ஒதுக்கி குடும்பம் கூட்டி எல்லாத்துலையும் கலந்துக்கணும். அன்னைக்கு சமைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது வெளியில வாங்கி நம்ம சமைச்சுப்போம், அல்லது வெறும் கஞ்சியை காய்ச்சியாவது அன்னைக்கு நம்ம குடிச்சுப்போம். ஆனா பள்ளிவாசல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாரும், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே நம்ம கலந்துக்கணும். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது, மஸ்ஜிது மலக்குகளுடைய இடம், மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய சக்கீனத் ரஹ்மத் நேரடியா இறங்கக்கூடிய இடம், அப்ப ஒரு பெரிய பரக்கத் அந்த பிள்ளைங்களுக்கு. நல்ல இடத்துல வைக்கும்போது நல்ல சிந்தனைகள் வரும் இல்லையா. இன்னைக்கு பாக்குறோம் சிட்டில இங்க எப்படின்னு தெரியல, நல்லா பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு மார்க்கம் வந்து அவங்களுக்கு வந்து போயிருச்சு. குடும்பத்தோட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு போற கூட்டாரு சிட்டில, யாரு வயசு பொம்பளை பிள்ளைங்களோட போறானுங்க பெற்றோர்கள். சொல்லுங்க, ஒரு சினிமாவை வந்து குடும்பமா பார்க்க முடியுமா சொல்லுங்க? அப்ப தனியா பார்க்கலாமான்னு கேட்டுறாதீங்க, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் அப்படி பார்க்கவே கூடாத ஒண்ணு, தனியாவே பார்க்க கூடாத ஒண்ணு. குடும்பத்தோட போய் சினிமா கொட்டையில உட்கார்ந்து ஒரு பொம்பளை பிள்ளையையும் ஒரு வயசான ஒரு வயசுக்கு வந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அது அவங்களுக்கு வந்து ஹாலிடேவா, ஒரு என்டர்டைன்மெண்டா, அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு என்ஜாய்மெண்டா, ஃப்ரெஷ்னஸா பாவீங்களா? அப்புறம் அந்த புள்ள ஓடி போய் காஃபி ரோட போய் கல்யாணம் கட்டிச்சுன்னா, தாலி கட்டிச்சுன்னா ஏன் அழுகுற நீனு? என்ன கடிவ, நீ எதை காட்டினியோ அதை தானே செய்யும். நீ எதை காட்டினாயோ அதுதான் அது செய்ய போகுது. உன் நிம்மதி எங்க போச்சு? ஒன்னாலும் போச்சு உன் நிம்மதி, உன்னுடைய குடும்பத்துடைய நிம்மதி, மானம், சந்தோஷம் எதனால போச்சு? உன்னுடைய செயல்னால போச்சு. நீ வீட்டில் அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா உன் பிள்ளையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அதுல என்ன வரும்? ஒருத்தன் ஒருத்தனோட ஓடி போடுறதா வரும். அந்த மாதிரி தான் ஓடி போனுச்சு உன் புள்ள. இப்ப எதுக்கு நீ தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிற, ஏன் வந்து புலம்புற? புரியுதா இல்லையா? அப்ப வந்து அந்த பிள்ளைங்களை வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றது, அந்த என்விரான்மெண்ட் நம்மளை வைக்கிறது, பள்ளிவாசலுக்கு ஹிதுமத் பண்ண வைக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்தா அங்க நடக்கக்கூடிய புரோகிராம்ல வாலண்டியரியா வந்த பிள்ளைங்களை, சரி இப்ப டீ கொடுத்தோம், நீ எடுத்து டீ கொடு. இப்ப நம்ம என்ன செய்ய நிலைமையாகி போச்சுன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுத்து ஆள் வைக்க வேண்டியதா இல்லையா? வெளிநாடுகள்ல இப்ப யூரோப்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து ஊழியர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர். ஏதாச்சும் ஒரு முக்கியமா ஒரு இமாமுக்கு மட்டும் கொடுப்பாங்களா இருக்கும், மற்றதெல்லாம் யாரு செய்வாங்கன்னு சொன்னா எல்லாம் வாலண்டியர்ஸ். அதான் சொல்றது, இன்னைக்கு ஃபுல்லா அதான் சொல்ற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் இன்னைக்கு டாய்லெட் சுத்தம் பண்ற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன்டுவாரு, பள்ளியை கிளீன் பண்ண பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன்டுவாரு. அப்படியே எல்லாருமே எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் டீ போடுறேன் பாரு, ஒருத்தர் டீ சப்ளை பண்றேன், எல்லாருமே எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லாம் மஷூரா கிளீனா. நம்ம எப்படி எப்போதுமே ராவுத்தர் நாட்டாம முத்தவள்ளி தோல்ல போட்ட துண்டு என்ன இறங்கிடக்கூடாது, நவுந்துடக்கூடாது. அப்போ ஹிதுமத் பண்ணி பாருங்க, மனசு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கும். என்ன சார், நம்ம வந்து மத்தவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சர்வீஸ் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வுத்தல இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியுமா சொல்றான், அதான் தெரியாது ஏன், அதான் குரான் ஓதுறது இல்லையா, அப்படியே ஓதுனாலும் அர்த்தம் தெரியுது இல்லையா? வஅஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்அய் சுஜூத். இப்ராஹிம இஸ்மாயில, என் வீட்டை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க தவாஃப் பண்ண வர்றவங்களுக்காக, என் காபாவை நீங்க கிளீனா வச்சுக்கொள்ளுங்க அங்க தங்குறவங்களுக்காக. இப்ராஹிம் இஸ்மாயில, என் காபாவை ரொம்ப அழகா வச்சுக்கொள்ளுங்க அங்க வந்து அங்க வர்றவங்க ருக்கு சுஜூது செஞ்சு தொழுவுறதுக்காக. சுபான், யார் வேலை அல்லாவுடைய பள்ளியை சுத்தம் பண்றது? இப்ராஹிம் நபி அல்லாவுடைய ஹலீலுடைய வேலை கிடைச்சிச்சுன்னா பாக்கியம் அது. பள்ளியுடைய ஒரு கக்கூச கழுவி உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிட்டு அப்புறம் அதை விட என்ன என்ன வேணும்? நமக்கு என்ன பெருமை மண்டையில இருக்கு, என்ன விறகு கட்டையில போடணும் இந்த மண்டை? புரியுதா இல்லையா? ஆமா, மூளை வெளியேறுதா இல்லையா, பெருமை வெளியேறிடும். என்ன கணிப்பாய், அப்ப பிள்ளைங்களை வந்து பழக்கணும் சமுதாயத்துல அந்த பிள்ளைங்களை என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்னும் நீங்க வீட்டில் கோடீஸ்வரனாயிருங்க, பள்ளியாசலுக்கு வந்தவொடனே எல்லாரும் நம்ம எல்லாம் சமம். புரியுதா? எல்லாரும் சமம், எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களோட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும். புரியுதா? எந்த அளவுக்குன்னா நம்ம பிள்ளைங்க வந்து அங்க கிடக்கிற செருப்புலாம் இருக்கு பாருங்க, வர்றவங்க அவசரத்தில் அப்படி அதெல்லாம் வரிசையா எடுத்து வைக்க சொல்லணும். எல்லா தரத்தையும் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. பெருமையுடைய வாடையே அடிச்சிடக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமா. அப்புறம் வந்து அல்லாஹ் நமக்கு வசதி கொடுத்துருந்தான்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்களை ஃபேமிலியோடு நம்ம வந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு கூட்டிட்டு போறது, அங்க போய் தங்க வைக்கிறது, அங்க உள்ள ஈமானிய சூழ்நிலைகளை காட்டுறது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு நன்மையான காரியங்களை செய்யறது. அதே போல வந்து குடும்பத்தோட வந்து நம்ம வந்து உறவுகள்லையோ நமக்கு தெரிஞ்சவங்களையோ யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களை போய் நலம் விசாரிக்க போறது, குடும்பத்தோட ஜனாசால போய் கலந்துக்கிறது, ஒரு ஹெல்ப், திடீர்னு போய் ஏதாச்சும் ஒரு சுனாமி வந்துருக்கு அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்யறாங்க, அப்ப வந்து குடும்பத்தோட போய் அதுல கலந்துக்கிறது. போய் நான் இதை செய்யறேன், நீ இதை செய், புரிஞ்சா இல்லையா? இப்ப என்ன நம்ம வீட்டுல பிரச்சனை என்ன, சுத்த ஒஸ்துங்க, எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப மனசு கவலையா இருக்கு. எப்படி புருஷன் வந்து தீன்ல ஈடுபட்டாருன்னு சொன்னா பொம்பளை வந்து பஜாரியா இருக்கும், என்ன பொம்பளை வந்து தீன்ல ஈடுபட்டு ரொம்பவும் தக்குவாவோட இபாதத்து தீனு தாலீமு மதரசா ஹிதுமத்தில் இருந்தா இவர் வந்து பெக்காரா இருப்பாரு. புரியல உங்களுக்கு? விலங்குதான் விலங்குலையாமா நான் பேசுறது? விலங்குலன்னா நம்ம பேச வேணா முடிச்சிருவோம். இதோட புருஷன் வந்து ஒரு நல்ல ரூட்ல போனா ஒய்ஃப் அந்த ரூட்டுக்கு வரமாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப் அந்த நல்ல ரூட்ல போயிட்டு இருந்தா புருஷன் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. இப்படி ரெண்டு ரெண்டு கோணத்துல போயிட்டு இருக்கு, எப்படி உருப்படும் ஃபேமிலி? ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடு கட்டுறீங்கம்மா, ரெண்டு மாடு இப்படி பார்த்து நேரா போனா தானே வண்டி போடும். ஒன்னு இப்படி இருக்குது, ஒன்னு இப்படி இருக்குது, என்ன பண்ணுவோம்? ஓட்ட முடியுமா வண்டியா? முடியாது. அப்படி இருக்குது. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தீன்ல இறங்கணும். புரியுதா? இப்ப நீங்க மேலை நாடுன்னு சொல்றாங்களே, அங்கெல்லாம் பாருங்க, ஒரு சென்டருக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஹஸ்பண்ட் ஒரு வேலையை பார்ப்பாரு, ஒய்ஃப் ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் ஜென்ஸ் சைட கவனிப்பாரு, ஒய்ஃப் வந்து லேடிஸ் சைட கவனிப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டல வாமா, கொஞ்சம் பள்ளிக்கு வாமா, பயம் இருக்குமா, கொஞ்சம் கலந்துக்குமானா, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நீ போவாங்க. பொம்பளைங்களை கிளப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ளார ரொம்ப இடத்துல நான் பாக்குறேன், இவரு தாயா இருப்பாரு, இவர் ஒய்ஃப் பார்த்தா தாவாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், பக்கா ஜாகிலா இருக்கும். இல்ல ஒய்ஃபு தாயா இருப்பாங்க, இவர் பக்கா ஜாகிலா இருப்பாரு. புரிஞ்சா இல்லையா? அப்படி இருக்க கூடாது. ஒருத்தர் ரெண்டு பேரும் ஈடுபடணும், சேர்ந்து ரெண்டு பேருமா இந்த சர்வீஸ் செய்யணும். இவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கும் அதெல்லாம். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து எல்லாரும் சேர்ந்து சேரு. இப்ப பாருங்க ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். முடிச்சிடும் விடாதீங்கன்னா, மொத்தம் 18 பக்கத்துல ரெண்டு பக்கம் தான் முடிச்சிருக்கோம், முடிக்க போறோம், பயப்படாதீங்க, இருந்தாலும் முடிச்சிருவோம். நீ பாருங்க உமர் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? அவர் ஒரு நாள் ராத்திரில வந்தா அழுகுற சப்தம், ஒரே முணுமுணுக்கிற சப்தமா இருக்கு. ஒரு ஆராபி வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, கூடாரத்துக்குள்ளார ஒரே முணுமுணுக்கிற சப்தமா இருக்கு. ரசூல் சுல்லாலிசன் உமர் ரதி அல்லா ஒன்னு கேக்குறாங்க அந்த ஆராபிட்ட, என்னப்பா பிரச்சனை என்ன? இல்ல என் ஒய்ஃபுக்கு பிரசவ வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, யாரு இருக்காங்க ஒருத்தர் இல்லையா, சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்கா, ஒண்ணும் இல்லை, சரி ஓகே இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு நேரா போனாங்க. யாருக்கு போனாங்க? மனைவிட்ட போனாங்க. மனைவிட்ட போய் உனக்கு நன்மையில் ஆசை இருக்கிறதான்னு கேட்டாங்க. நம்ம வீட்டுல கேட்டேன்னு வச்சுங்க, துட்டுலதான் ஆசை இருக்கு, நன்மை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ பூசா எனக்கு வந்து சொல்ல வரப்பாங்க. என்ன நீ நீ முதல்ல துட்டை கொடுப்பா, நீ நன்மையை நான் பாத்துக்கிறேன்வாங்க. சொல்லுங்க கலீஃபா என்ன செய்யணும் அப்படின்னாங்க அவங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒரு கிராமத்து வாசி பாவம் முசாஃபிரா வந்திருக்கிறாங்க, அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து பிரசவ வேதனையா இருக்கு, யாரும் இல்லையா, கலீஃபா நான் வர்றேங்கிறான். கலீஃபாவுடைய மனைவி பார்த்தீங்களா, அவங்க தாங்க முஸ்லீம் மூமின், நான் வர்றேங்கிறாங்க. சரி ரெடி பண்ணு, தேவையான சாமான்கள் எடுத்துக்கிறாங்க. இவங்க கலீஃபா ஒவ்வொரு கஜானால போய் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்கள் பிள்ளைங்களா இருந்துச்சு அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்தா இவர் அந்த மத்த பிள்ளைங்களுக்கு கலீஃபா உமர் கொண்டு வந்த சாப்பாடை செஞ்சு கொடுத்துக்கிட்டு அந்த ஆராபிட்ட பேசி இருக்கிறாரு. கலீஃபாவுடைய மனைவி உள்ளார போய் அந்த தாய்க்கு அந்த பெண்ணுக்கு அவங்க பிரசவத்துக்கு தேவையான வேலைகளை செய்யறாங்க. அல்ஹம்துலில்லா குழந்தை பிறந்துச்சு. பிறந்தா அவங்க வெளியில ஓடி வந்து அந்த பெண்மணி கலீஃபாவுடைய மனைவி, அமீருல் முஃமினீன் உங்க நண்பருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் குழந்தையை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த ஆராபி பொத்துரு போயிட்டு ஏ வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது யாரு, சாதாரணமா உட்கார்ந்து ஒரு பரதேசியோட ஒரு கிராமத்து மனிதரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒய்ஃப் அங்க வந்து டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க லைஃப், நோ பிரஸ்டீஜ், நோ பெருமை, நோ பந்தா, நோ ஆடம்பரம், ரியல் லைஃப் வாழ்க்கைய வாழ்க்கைய மனிதர்களோட மனிதர்கள். ஆராபிக்கு ஒண்ணுமே ஓடல, பயந்து போய் என்ன நடக்க போகுது, அவங்க வந்து யார்கிட்ட படிச்சாங்க பாடத்தை பாருங்க எப்படி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க யாராச்சும் ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க, எப்போதும் பொழுதன்னைக்கு யாரையாவது கூட்டு வந்துட்டு வரும்போது கடையில ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு இட்லியை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கவானா, இங்க 2 நாள் நீங்க விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு, மூஞ்சிலாம் மாறி போயிடும். உங்களுக்கு சொல்ல பொதுவா சொல்லிட்டு இன்னைக்கு நிலைமை எப்படின்னு சொன்னா, விருந்து கொடுக்கறதுக்கும் பொம்பளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் இன்ட்ரெஸ்ட். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, முன்னாடி எல்லாம் வீட்டுல சாப்பாடு ஆக்கணும்னா முதல்ல ஒரு இதுல எடுத்து வச்சு மடிச்சு யாராச்சும் ஒரு பிஸ்கினுக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டமான நேரத்திலேயே முதல்ல பள்ளிவாசல் பக்கத்துல யாராவது போய் மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்துட்டு போய் முதல்ல மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறமா வீட்டுல வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்குன்னா அவசர கால உலகம். சரி வாங்க. அதே போல இந்த காலை மாலை திக்ருகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இரவு திக்ருகள். அதை பிள்ளைங்க வந்து தனியா விட்டீங்கன்னா செய்ய மாட்டாங்க, அவங்கள உட்கார வச்சு செய்ய வைக்கணும். தொழுகைக்கு பின்னாடி உள்ள திக்ரு, காலை மாலை திக்ருகள், காலை மாலை துவாக்கள், இரவுல தூங்கும் போது உண்டான துவாக்கள், இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சேர்ந்து உட்கார்ந்து செய்ய வச்சு பழக்கம். அதுல ஒரு பிள்ளைக்கு நம்ம பொறுப்பு கொடுத்துடணும், நீ இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, எல்லாரும் கரெக்டா சொல்றாங்களா கவனிங்கன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். புரியுதா இன்ஷால்லா? இது வந்து மார்க்க அடிப்படையில நம்ம வந்து உடனடியா நம்முடைய குடும்பத்துல நிம்மதிய, நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சிய, அல்லாஹ்வுடைய தீனுடைய வெற்றியை, நான் அந்த தீனுடைய வெற்றி வந்தாதான் துன்யாலே நம்ம சக்சஸ் ஆக முடியும், அதுக்குள்ள விஷயம். புரியுதா? இது போக இன்னும் குணம் சார்ந்த மனம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட உள்ளது இருக்குது. நான் அந்த சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு பாயிண்டா சொல்லிட்டு போறேன். புரியுதா? எழுதி கொள்ளுங்க அல்லது குறிச்சு கொள்ளுங்க, மனசுல வச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் நம்ம விளக்கமா ஆதாரத்தோட பேசுவோம். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி இடத்துல ரொம்ப பாசமா கொஞ்சி குழாவி கட்டி அணைச்சி பிரியத்தோட இருக்கணும். அதே போல மனைவி, அதே போல பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட. புரியுதுங்களா? இந்த முத்தம் கொடுக்கிறது, கட்டி பிள்ளைகளை கட்டி அணைக்கிறது, தழுவுறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தில். புரியுதுங்களா இல்லையா? இப்ப வந்து பாருங்க, நான் ஆதாரத்துக்குள்ளார போனேன்னா அப்புறம் நிறைய போயிட்டே இருப்பேன், பாயிண்டா வச்சுப்போம் முதல்ல. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்போதுமே அந்யூன்யமா இருக்கணும் ஃபேமிலி லைஃப்ல. எப்படி இருக்கணும் புரியல உங்களுக்கு? உங்க பேர் என்னதா? உங்க பேரு மரியம் பாஷாவா? மரியம் பாஷாவா? மரியம் பாஷாவா? ஏன் எங்க ஊர் சைட்லாம் வந்து பெண்களுக்கு தாவூத் பீவி நோப்பாங்க, பெண்களுக்கு பேர் வந்து தாவூத் பீவி நோப்பாங்க. ஆமா, செய்யத் ஆயிஷான் வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப பாஷானே சொல்லுங்க, என்ன என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஆமா, அதுக்கப்புறம் என்ன சொன்ன? இப்ப பாருங்க, அதாவது நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இப்ப ஆம்பளை பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனை யாராவது கொஞ்சாங்களா?